கத்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு அது ஒரு இடமாக இராமல் அது வெளிச்சமுள்ள ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபித்துள்ளார்கள். அந்த நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகத்துக்காக ஆண்டவர் பெருக்கமான கிருபிகளை உங்களுக்கு தந்தருவாராக. உலக சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாம்பி என்ற ஒரு நகரத்தை குறித்து வாசிக்க தவற மாட்டேன். அந்த பாம்பே என்ற அந்த நகரம் ரோமாபுரிக்கு பக்கத்திலே அருகாமையிலே சற்று வடக்காக இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரம் இப்பொழுது இல்லை. அந்த ரோமர்கள் ஒரு பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டு வருகிற அந்த காலத்திலே பாம்பே என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தலைவர்கள் ஒருவர் இருந்தார். நெப்போலியன், ஜூலியஸ் சீசர், ஹிட்லர் என்ற இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களைப் போல அந்த பாம்பே என்று சொல்லப்பட்ட அந்த மனிதன் ஒரு பெரிய போர்வீரர், ஒரு தளபதி. அவர்தான் முதல் முதலாவதாக ரோம ராஜ்யத்தை ஐரோப்பா நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் பரப்பினர். ஆப்பிரிக்க நாடு அநேக நாடுகளையும் ஐரோப்பா நாடுகள் அநேக நாடுகளையும் வென்று அந்த ரோம ராஜ்யத்தை விஸ்தரித்தனர். ஆகவே அந்த இத்தாலிய தேசத்தை சார்ந்தவர்கள் ரோமர்கள் அவருக்கு பெரிய மதிப்பு கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள். அவர்கள் இந்த தலைவனுடைய ஞாபகமாக பாம்பே என்று சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு நகரத்தை நிர்மாணித்தார்கள். அந்த நகரத்தை நிர்மாணிப்பதற்கு அவர்கள் எத்தனையோ இடங்களை தேடினார்கள். கடைசியாக ஒரு இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மிக செழிப்பான இடம், நல்ல சுயதோஷ்ண நிலை உள்ள ஒரு இடம், தண்ணீர் வசதி உள்ள ஒரு இடம், மற்ற எல்லா இடங்களை விட மிகவும் செழிப்பாக இருக்கிற அந்த இடம். காரணம், அந்த மலை ஒரு எரிமலை ஒன்று இருந்தது, வெசிரியஸ் என்ற ஒரு எரிமலை. அந்த மலை திடீர் என்று வெடிக்கும். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு முறைதான் அது வெடிக்கும். ஆகவே அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த எரிமலை மூடி கிடந்தது. அந்த எரிமலையினுடைய அதிலிருந்து வந்த புலம்புகள் அந்த பகுதியில நிரப்பப்பட்டு அந்த எரிமலையை சுற்றிலும் இருக்கிற நிலங்கள் மிகவும் செழிப்பாக இருந்தது. ஆகவே அந்த இடத்துல அவர்கள் ஒரு பெரிய பட்டணத்தை நிர்மாணித்தார்கள். சொல்ல போனால் இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இருந்ததில்லை என்று சொல்லலாம். மிகவும் அழகான ரம்யமான கூடகோபுரங்கள் மாட மாளிகைகள் நிறைந்த ஒரு பட்டணம், கலாசாலைகள் நிறைந்த பட்டணம். ரோமர்களில் பெரும் செல்வமுடையவர்கள் அங்கு போய் குடியிருந்தார்கள். ஆகவே அந்த பட்டணம் பெரிய ஒரு பட்டணம். இந்த பட்டணம் ரோமர்களுடைய நாகரிகத்துக்கும் அவர்களுடைய திறமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. ஆனால் கத்திரிக்கு பிரியமானவர்களே, பெரும் பணக்காரர்கள் வாழ்ந்த இடம், பெரும் படிப்பாளிகள் இருந்த இடம், பெரும் செல்வம் கொழித்த இடம், பெரும் பாவங்கள் இருந்தன, அடிமைத்தனம் ஏராளமாக இருந்தது, ஏராளமான அடிமைகள் அங்கே இருந்தார்கள். சத்தாச்சரி, குற்றச்சாரம், வைத்துத்தனம், விக்கிரகாராதனை, பயங்கரமான பாவங்களால் நிறைந்த பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் இரவிலே உண்டு கழித்து இரவெல்லாம் அவர்கள் நடனமாடி பகலிலே தூங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய பாவத்தை ஆண்டவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த பட்டணத்துக்கு அழிவு வந்தது. கிறிஸ்துவுக்கு பின்பு 70வது ஆண்டு, அந்த ஆண்டில் 70வது ஆண்டில இந்த தேதி எனக்கு மறந்துவிட்டது. எல்லோரும் உறங்கி போனார்கள். உறங்குகிற வேலை ஆட்டம் பாட்டும் கேளிக்கையும் நடனங்களும் சங்கீதங்களும் முடிந்து ஒரு காலை நேரம் 3 மணி அளவுக்கு அந்த நகரம் தூங்கி போயிருந்த நேரம், திடீரென்று ஆகாயத்தில் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு சில ஜனங்கள் தான் விடுக்க முடிந்தது. மற்ற எல்லாரும் ஆழ்ந்த தூக்கம். அந்த வெளிச்சம் வர வர அதிகமாயிற்று. ஓ என்ற ஒரு பெரிய இறைச்சல் உண்டாயிற்று. படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஜனங்கள் எழுப்பினார்கள். என்ன 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 அவர்கள் பார்த்தபோது அந்த வெசுவியஸ் இதுவரைக்கும் உறங்கி கிடந்த அந்த எரிமலையை பிடித்துக் கொண்டது. புகை ஏராளமாக வர ஆரம்பித்தது. சத்தம் ஓ என்ற எரிமலையை வெடிப்பதை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். பயங்கரமாக இருக்கும் அந்த சத்தம். அந்த சத்தம் வயல்கணக்காக கேட்டது. அந்த தூசுகள் எல்லா இடங்களிலும் பறந்தன. புகை மண்டலம் பிரம்மாண்டமாக அந்த இடத்தை பக்கத்திலே மூடின. ஜனங்கள் இருந்து யோ வெறிமலையை வெடித்து ஓட ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு கிடைத்ததையெல்லாம் சுட்டி கொண்டு அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். வாகனங்களை வைத்திருந்தவர்கள் வேகமாக சில காரியங்களை தூக்கி போட்டு ஓடினார்கள். இந்த வெஸ்ட் இந்த பாம்பே என்ற நகரத்தை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை தோண்டி எடுத்தார்கள். ஏராளமான மண் மூடி கிடந்தது. எரிமலை குழம்பு மூடி கிடந்தது. அதை தோண்டி எடுத்த பொழுது அங்கே கண்ட அந்த காட்சிகள் அதை குறித்து விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள். திடீரென்று அக்னி குழம்பு ஆரம்பித்தது. வெளியே வர எல்லாம் ஒரு சில நிமிஷங்களிலே நடந்தன. மக்கள் நடு இரவு தூக்க வருகிறது. என்ன நடக்கிறது என்று அநேக ஜனங்களுக்கு தெரியல. கொஞ்சம் நிதானமானவர்கள் தன்னுடைய வண்டிகளிலே தங்களுடைய ஜாமான்களை போட்டுக்கொண்டு பிள்ளை குட்டிகளை ஏற்றுக்கொண்டு வேகமாக பிரயாணம் செய்தார்கள். அக்னி குழம்பு தெளிவாக எல்லா இடங்களிலும் பரவாயித்தது. அந்த எரிமலை பொங்கி அந்த அக்னி குழம்புகளை வீசி அடித்தது. 23 மைல் தூரம் சுற்றுப்புற 23 மைல் தூர சுற்றுப்புறங்கள் முழுவதுமாக அந்த அக்னி குழம்பினாலே அமிழ்ந்து போனது. கத்திற்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அந்த வெசுவியஸ் எரிமலை வெடித்து அந்த பாம்பே என்ற உலகத்தின் தலை சிறந்த நகரம் இன்றைக்கு அது இருக்குமானால் ஒரு கண்காட்சியாக அதை வைத்திருப்பார். அதிலும் பெருமான பாடுகளை பட்டு சிறந்த கலை நுட்பங்களாக சிற்பங்களினாலே அதை விலை உயர்ந்த கற்களினாலே அலங்கரித்து அதை எவ்வளவு அலங்கார நகரமாக வைத்திருந்தார்கள். எவ்வளவுதான் நாம் வெளியிலே அலங்கரித்தாலும் கத்திற்குள் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நாம் வெளியே அழகாக இருந்தாலும் அந்த வெசுவியஸ் பட்டணம் போனார். அந்த பேட்டி என்ற பட்டணம் போனார். உள்ளே பாவங்கள் வண்டி கிடக்கும் போது வெளி அலங்காரம் எடுத்து அது என்ன செய்யும்? ஆண்டவர் வருகை நாட்களிலே தன்னுடைய பொன்னியும் தன்னுடைய வெள்ளியும் தன்னுடைய நகைகளையும் தெருவிலே போட்டு சீ என்று தூக்கி எறிந்துவிடுவார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். அது நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. இப்ப நீங்க தூக்கி எறியாவிட்டால் அன்றைக்கு அதை வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வேறு வழிகளே ரெண்டு இடத்துலதான் நீங்க தூக்கி எறணும். வந்து இப்ப தூக்கி எறிந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்ல ஆண்டவருடைய வரையில அதை நீங்க தூக்கி தான் எறிய போறீங்க. வேதம் சொல்வது ஒரு நாளும் தப்பிதமாகாது. அந்த விசி அந்த பாம்பே என்ற நகரம் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரியாக ஆண்டவர் அங்கு வைத்திருக்கிறார். திருமறையிலே நான் வாசிக்கிறேன், இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி பேசும்போது அந்த முடிவு எப்படி வரும் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். 1102 பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1102 பக்கத்துக்கு உங்களுடைய புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1102 சகரியாவின் புத்தகம் 14:6-7 சகரியாவின் புத்தகம் 14:6-7 அதற்கு முன்னதாக 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். ஆண்டவர் 2வது முறை வரும்போது இந்த பூமியில கால் வைக்க மாட்டார். அநேக கள்ளத்திருக்கசிகள் தோன்றி பூமியிலே வந்து நாங்கள் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் 2வது தடவை வரும்போது பூமியிலே இறங்க மாட்டார். அவர் வாக ஆகாயத்திலிருந்து தம்முடைய தேவ தூதர்களை அனுப்புவார். அவர்கள் மீட்கப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு மேகத்தின் மேலே போய் ஆண்டவரோடு கூட அவர் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் என்று. அப்படியானால் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்க உலவி மலையின் மேல் நிற்கும். அப்படி என்றால் அவர் மூன்றாவது முறை வரும்போது, அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்து மூன்றாவது முறை வரும்போது அவர் அந்த புதிய எருசலேம் ஒலிவு மலையின் மேலே வந்து தங்கும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். ஆகவே இங்கு ஆண்டவருடைய வருகை பற்றி, ஆண்டவர் மூன்றாவது வருகை பற்றி பேசுகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், அவருடைய வருகை நாளிலே, ஆனால் இந்த 6வது 7வது வசனம் 2வது வருகை குறித்து அங்கே பேசுகிறது. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் வரப்போகிற நாள் நாளிகை யாருக்கும் தெரியாது. இதை அநேகர் வந்து இந்த வருஷத்திலே வந்து விடுவார்கள் என்று நான் சொன்னால் நம்பாதீங்க. Nobody knows the exact date of his coming. பரலோகத்தின் தேவ தூதர்களுக்கும் தெரியாது, ஆண்டவர் தனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். பிதா ஒருவருக்கு தான் தெரியாது. அப்படியானால் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாது. நடு இரவிலே ஆண்டவருடைய வருகை இருக்கும். நடு இரவிலே ஆண்டவர் வருவார். உறங்கி கிடக்கிற உலகத்தில் திடீரென்று சூரியன் அங்கே பிரகாசிக்கும். அதை பற்றி பின்னாலே நான் சொல்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி இரவை பற்றி வேதாகமும் நமக்கு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய பாட்டிலே இருந்து கேட்போம். எங்களை நேசிக்கிற அன்புலத்தாவே, இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது நீரங்கள் மத்தியிலே விசேஷமாக வாழும் ஆண்டவர், இவ்வளவு காலமாக இந்த இடத்திலே அப்படி ஊழித்து செய்யும்படியாக கிருபி செய்த தயவுக்காக ஆண்டவரே, கோடான 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 ஸ்தோத்திரம் துரியும். உம்முடைய திருநாமத்துக்கே உடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கே உண்டாட்டும் சாமி. நன்றி நிறைந்த இதயத்தோடைய உமது ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் சாமி. உடைய பிள்ளைகளாகிய எங்களையும், இங்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளையும் எவ்வளவோ ஆசீர்வாதத்தோடு நடத்தி வந்த இதய ஸ்தாபனே, அந்த வழிநடத்துதலுக்காக நாங்கள் கொடானபடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது இந்த சீரியஸின் கடைசி நாளிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். இந்த உலகத்தின் கடைசி இரவு எப்படி இருக்கும், அது எப்போது இருக்கும், அதிலே நாங்களே என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீ சொல்லும் தவிர, நீதாமே இந்த மக்கள் ஊருடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலே பேசும் ஆண்டவரே, உடைய தேவாவியானவருடைய உள்ளத்திலே பேசட்டும் கத்தானே. உடைய சத்தத்தை உடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்க எங்களுக்கு ஒத்தாசை வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சிறங்களும் பரந்தனாவே. நடிகிறதிலே இந்த உலகத்தினுடைய முடிவு வரும். திருமறை சொல்கிறது, திடீரென்று வெளிச்சு உண்டாகும், சூரியன் திடீரென்று விடியும். இந்த உலகத்தின் அந்த கடைசி இரவை பற்றி ஆண்டவர் பேசும்போது, இந்த உலகத்தினுடைய கடைசி இரவு எப்படி இருக்கும் என்று திருமறையிலே அவர் விசேஷமாக சொல்லியிருக்கிறார். 101வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் திட்டம் 101வது பக்கம், லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 28-29, லூக்கா 17:28-29, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழிக்கப்பட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இந்த உலகத்தின் கடைசி இரவை பற்றி ஆண்டவர் பேசும்போது, லோத்து என்ற அந்த நாளை பற்றி அவர் பேச, லோத்து என்ற தேவ மனுஷன் வசித்த நாள். உங்களுக்கு அந்த கதை வேண்டுமென்றால் ஆதியாகமும் 19வது அதிகாரத்திலே நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். சோதோம் குமோரா பட்டணம் என்ற ரெண்டு பட்டணங்கள் இருந்தன. அந்த ரெண்டு பட்டணங்களும் இப்பொழுது இல்லை. அந்த ரெண்டு பட்டணங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு என்ன இருக்கிறது, யாராவது சொல்ல முடியுமா? அந்த ரெண்டு பட்டணங்கள் இருந்த இடத்துல இப்பொழுது என்ன இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? சவக்கடல் இருக்கிறது. அந்த சவக்கடல் ஏறக்குறைய 30 மைல் நீளம், 16 மைல், 12 மைல், 13 மைல் அகலம் உள்ள ஒரு கடல். அப்படியானால் இந்த சவக்கடல், இந்த முன்னாலே இருந்து இருந்ததா என்று ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது அதை யோசித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த சவக்கடல் இந்த நோவாவுடைய பிரளயத்துக்கு பின்பாக இருந்திருக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சோதவார பட்டணம் அழிந்து விட்டது. பெரிய பிரம்மாண்டமான பட்டணங்கள், வாலிபம் மிகுந்த பட்டணம். அந்த ரெண்டு பட்டணம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது! 30 மைல் நீளம், 16 மைல், 13 மைல் அகலம் உள்ள அந்த கடல். இந்த சோதம் குமார என்ற அந்த ரெண்டு பட்டணம் இருந்த இடம் இன்றைக்கு சவக்கடலாக இருக்கிறது, செத்த கடல், டெக்ஸியாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய பட்டணங்கள். அந்த பட்டணங்களை குறித்து பண்டைய ரெக்கார்டுகளிலே நாம் வாசிக்கும் போது சீரும் சிறப்புமான நகரங்கள், கொழுத்த பணம் உள்ள நகரம், பெரிய ஞானிகள் அறிவாளிகள் வாழ்ந்த நகரம், கலாசாலைகள் இருந்த நகரம், வியாபாரத்திற்கு வியாபாரம் அதிகமாக செலுத்தோங்கிய நகரம். இந்த ரெண்டு நகரங்களினுடைய விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த நகரத்திலே பஞ்சமே இல்லை. அந்த நகரத்தை பற்றி பேசும்போது அந்த ரெண்டு நகரத்தாரும் பெரும் பாவிகளாக இருந்தார்கள் என்று அங்கே வேதம் பேசுகிறது. ஏன் அவர்கள் பெரும் பாவிகளாக இருந்தால்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயமே பொல்லாப்பை விட்டு நம்மை விளக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பயந்தவர்கள் பொல்லாங்கு செய்ய பயப்படுவார்கள், அநியாயம் செய்வதற்கு அஞ்சுவார்கள். தெய்வ பயம் மனதிலே இல்லாவிட்டால் எந்த அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அவர்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஆகவே இந்த ரெண்டு நகரத்தை சார்ந்தவர்களுக்கும் தெய்வத்தினுடைய பயம் இல்லை. ஏன்? தெய்வம் என்று ஒன்று இருக்கிறார், அதை வணங்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. காரணம் என்னவென்றால், அங்கு அதை பற்றி வாசிக்கும் போது எசேக்கியேலின் புத்தகத்தில் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 16 அதிகாரத்திலே ஆண்டவர் இதை பற்றி எழுதுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 16, 976 பக்கம், பழையற்பாட்டின் புத்தகத்திலே 976 பக்கம். எசேக்கியேல் 16:49, இதோ கிருபம் ஆதார திருச்சியும் நிர்விசாரமான சங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரி ஆகிய சோதனமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்தில் அவள் குமார்களிடத்தில் இருந்தன. சிறுமியும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அந்த நகரத்தின் ஒரு பெரிய பாவம் என்னவென்றால், சிறுமியும் எளிமையுமானவர்களை அவர்கள் கவனிக்கவில்லை, உற்சாகப்படுத்தவில்லை. அந்த சிறுமியும் எளிமையுமானவர்களை கொடூரமாக நடத்தி அடிமைத்தனம் அடிமைகளாக நடத்தினார்கள். ஒரு மனிதனை மனிதன் அடிமையாக நடத்துவதா? அவன் மனிதன் இல்லையா நம்மை போல? அந்த எண்ணமே அவர்களுக்கு இல்லை. காரணம், கடவுள் பக்தி இல்லை. ஏன் கடவுள் பக்தி இல்லை? அவர் சொல்லுகிற ஆகார திருச்சி, ஏராளமான ஆகாரம், அந்த இடம் அதிக செழிப்பான இடமாக இருந்தது. ஏராளமாக ஆகாரம் விளைந்தது. சாப்பாட்டுக்கு இல்லை என்று சொல்வார் ஒருவரும் இல்லை. ஆகவே அந்த நகரத்தில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் நன்றாக நிறைய சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஆகாரத்தை பற்றி கவலையே இல்லை அவர்களுக்கு. ஆகாரத்தை பற்றி கவலை இல்லை என்றால், வயிறு நன்றாக நிறைந்தால் அப்புறம் யார் கடவுளை தேடுவார்கள்? இன்றைக்கு என் உடம்புதானே, அவர்கள் தேவன் வயிறு என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் உணவே ஒளி என்றாய் ஒளியாய், ஒரு நாள் சாப்பிடாதேன்னு கேட்டால் அந்த வயிறு கேட்க மாட்டாங்க. இரு நாளும் ஏழாது என்றால் ஏழாய், ரெண்டு நாளைக்கு சரி கல்யாணம் வீட்டுக்கு போறோம், விருந்து வீட்டுக்கு போறோம், ஒரு 4-5 நாளைக்குள்ள சாப்பிட்ட சாப்பிட்றதுனால இந்த வயிறு கேட்க மாட்டாங்க. இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிவு என்று ஒருவர் பாடினார். இப்படி சங்கடப்படுத்துகிற வயிறே உன்னோடு வாழ்தல் எப்படி, உன்னோடு எப்படி வாழ முடியும் என்று அங்கே சொன்னார். ஆகவே இங்கு அப்படி இல்லை. ஆகார திருச்சி இருக்கிறபடினாலே ஜனங்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகாரம் நிறைய இருக்குது, கடவுளை எதற்கு? கடவுளை நினைப்பது எதற்கு? அவர்கள் மிகவும் செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள். செல்வம் வரும்போது கர்வம் அதிகமாக இருந்தது, பெருமை. பெருமை உள்ளவர்கள் இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார். பெருமை உள்ள உள்ளத்திலே தேவன் வாசம் செய்ய மாட்டார்.
அப்போ அந்த ஜனங்கள் கல்வி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், திறமைசாலிகள். ஆகவே பெருமை அவர்களுக்கு இருந்தது. அந்த பெருமை அழிவுக்கு முன்னது பெருமை என்று சொல்வார்கள். தாழ்வுக்கு முன்னதும் தாழ்மைக்கு அப்புறம் மேட்டுமை என்று சொல்வார், அந்த உயர்மை என்று சொல்வார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சோதோம் குமாரா என்ற அந்த பட்டணங்கள் மிகவும், அந்த பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் ரொம்ப பெருமையுள்ள மக்களாக இருந்தார்கள். கர்வம் என்று போடப்பட்டது, அகம்பாவம் பிடித்தவர்கள், மற்றவர்களை கேவலமாக நடத்துகிறவர்கள், மற்றவர்களை பற்றி தத்துவமாக நினைக்கிறவர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள், அப்படிப்பட்ட எண்ணம் அங்கே இருந்தது. நிர்விசாரம், நாளைக்கு நாளானிக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசத்தை பற்றி கவலைப்படுகிறதே கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆகாரம் நிறைய இருக்குது, செல்வம் நிறைய இருக்குது, எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய பணம் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நிர்விசாரபாணிகளாக இருந்தார்கள். கவலைப்படுறதில்லை, சஞ்சலப்படுறதில்லை. எல்லா விதமான கேளிக்கைகளிலும், விளையாட்டுகளிலும், சங்கீதங்களிலும், ஆடல் பாடல்களிலும் அவர்கள் தங்கி தரித்தார்கள். அந்த 19 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அந்த சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய பாவம் என்னவென்றால், இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை மிகவும் அசுத்திப்படுத்தினார்கள். ஆணோடு ஆண் உறவு வைத்து, பெண்ணோடு பெண் உறவு வைத்து, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவம் மகா பெரிய பாவம் கடவுளுடைய சன்னதத்தில். அந்த மாதிரியான பாவங்கள் உலகத்தில் வளரும் போது கடவுளால் அதை பொறுக்க முடியாது. நாம் எல்லாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஒரு விதத்தில் சிருஷ்டியாக, சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறோம். நம்மால் குழந்தையை உருவாக்க முடிகிறது, குழந்தையை பெற்றெடுக்க முடிகிறது. அதனால நாம் சிருஷ்டி கர்த்தாவாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது புனிதமான ஒரு காரியம். அந்த புனிதமான ஒரு காரியத்தை நாம் அவலட்சணமாக, அசுத்தமாக, அதை கேவலமாக உபயோகப்படுத்தினால் அதைவிட ஒரு பெரிய பாவம் ஒன்றும் இருக்காது. திருமறையில் பேசப்படுகிறது விபச்சாரம் என்ற பாவம், பெரிய பாவம். ஏனென்றால் மற்ற பாவங்களை உடலுக்கு அப்புறமாக செய்கிறோம், ஆனால் இந்த பாவத்தை உடலோடு செய்கிறோம். இந்த மூன்று, இந்த ரெண்டு பட்டர்களிலும் இந்த விதமான பயங்கரமான பாவங்கள் இருந்தது. அதனால ஆண்டவரால் பொறுக்க முடியாமல் இருந்தது. அங்கே கண்காணிக்கிற தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பினார். ஏழை எளியவர்கள் கூக்குரல் சத்தம் ஆண்டவர் கேட்டது. அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்கள் இந்த நகரத்துக்காக வேண்டிக் கொள்கிற காரியங்கள் ஆண்டவர் கேட்டது. அங்க லோத்து என்று ஆபிரகாமுக்கு அண்ணன் மகன் அங்கே இருந்தார். அந்த லோத்து அந்த ஊருக்கு ஒரு பெரிய சேர்மனாக இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திரக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான். இந்த அந்த நகரங்களிலே நடக்கிற அக்கிரமங்களை கண்டு அவன் மிகுந்த வருத்தப்பட்டான், துக்கப்பட்டான், கண்ணீர் விட்டு அழுதான். இதை குறித்து திருமறை நமக்கு விசேஷ விதமாக பேசுகிறது. இரண்டாவது பேதனுடைய புத்தகம், ரெண்டு பேதனுடைய நிருபம் 2 323 பக்கம், புதிய பாட்டின் புத்தகம் 323 6 சோதோம் குமாரா எனும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகாரம் நடக்கியதால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரசித்திருக்க. ஆகவே லோத்துக்கு அவ்வளவு இன்ட்ரடக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமானாகிய லோத்து பாவத்தை அருவறுத்து, அந்த பாவத்தை செய்கிற மக்களுக்காக அழுது கண்ணீர் விட்டு, நீதிமானாகிய தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்த லோத்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு ரெண்டு தேவ தூதர்கள் வந்தார்கள். அந்த நகரத்தில் உள்ள காரியங்களை பார்த்தார்கள். அப்பொழுது இந்த தேவ தூதர்கள் லோத்து இடத்திலே வந்து, இந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பார்கள், அப்பொழுது அந்நியர்களாக இருந்த அந்த தேவ தூதர்களை அவன் மனிதர்கள் போல வந்தார்கள். அவர்களை கண்டு தன்னுடைய வீட்டுக் கொண்டு போய் விருந்திட்டு லோத்து உபசரித்தான். மற்ற காரியங்களை நீங்கள் அந்த வேதத்தில் படித்து விடுங்கள். அப்பொழுது அந்த தூதர்கள் சொன்னார்கள், இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம். நீ பட்டணத்தில் உனக்கு யாராவது இருப்பார்கள், ஆனால் அவர்களை கூட்டிக் கொண்டு சீக்கிரமாக இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ. நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்னதாக இந்த பட்டணத்தை நான் அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது. நோத்துக்கு ரெண்டு புதல்விகள் உண்டு. இந்த ரெண்டு புதல்விகளுக்கும் நிச்சயம் நடந்திருக்க வேண்டும். ஆகவே திருமறை என்ன சொல்றது, தன்னுடைய ரெண்டு புத்திரிகளுக்கு கல்யாணம் செய்ய போகிற மருமக்கமார்கள் ரெண்டு பேரையும் அவன் கூப்பிடுவதற்கு நகரத்துக்குள்ளாக போன. ராவிலே அநேக மணி நேரம் அவர்களோடு பேசினான். அப்பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய பரியாசமாக கண்டது. ஆதியாம் 19-14 வாசிக்கிறான், அப்பொழுது ரோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போற தன் மருமக்குமாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார். அவனுடைய மருமக்கமாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் என்கிறதாக கண்டது. பரியாசம், இந்த வேத கூட்டங்களை பற்றி எத்தனை பரியாசம், இங்கு பேசுகிற சத்தியங்களை பற்றி எத்தனை பரியாசங்கள். உலகத்தின் மக்களுக்கு இது சிரிப்பாக தோன்றுகிறது, விகடமாக தோன்றுகிறது, காமிக்காக தோன்றுகிறது. இந்த உலகத்தின் மக்களுக்கு பரியாசமாக தோன்றுது. அப்படிதான் அந்த நாளிலும் தோன்றிட்டு, எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தாலும் அவங்க வரல. காலம் தாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த ரெண்டு தேவதூதர்களும் கிழக்கு விழுப்பதற்கு நேரமாகிவிட்டது, இனிமேல் தாமதிக்க முடியாது என்று சொல்லி அந்த ரெண்டு தேவதூதர்களும் லோத்துவையும் லோத்துடைய மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் கையை பிடித்து வெளியே எடுத்துக் கொண்டு போனார்கள். ஐயா ரொம்ப தூரம் ஓட முடியாது, பக்கத்தில் ஒரு பட்டணம் இருக்கிறது, சேவார் என்ற பட்டணம், அதுல ஓடி போகிறோம். சரிப்போ, உன் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் அழிக்காமல் விட்டு விடுகிறேன். உன் நிமித்தம் அந்த பட்டணத்தையே நான் என்ன செய்கிறேன், அழிக்காமல் விட்டு விடுகிறேன். கத்திரிக்குள் பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய மனித நிமித்தம் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்ய விரும்புகிறார். எப்படியாவது ஒரு மனிதனையும் ஒரு மனுஷனையும் ரட்சிக்க வேண்டும். உன் நிமித்தம் அந்த பட்டணத்தையும் அழிக்காமல் விட்டு விடுகிறேன் ஆண்டவர் சொன்னார். கத்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து வெளியே புறப்பட்டு போனபோது அக்னியும் கதவும் 4 மணி நேரம் இருக்கும். காலையில் மக்கள் நடனமாடி கீதம் பாடி ஓய்ந்து போய் அப்பொழுதுதான் உறக்கத்திலே அமிழ்ந்திருக்கிறார். வரப்போகிற ஆபத்து அவருக்கு யாருக்குமே தெரியாது. ஆபத்து வரும் என்று கவலைப்பட்டதும் கிடையாது அவர்கள். ஆனால் சுமார் 4 மணி நேரம் காலையில் அக்னியும் கந்தகமும் அந்த பட்டணத்தில் பரவிச்சிட்டு, அந்த பட்டணம் சாம்பலாக போய்விட்டது. அந்த பட்டணங்களில் இருந்த இடம் இப்பொழுது சவக்கடலால் நிரப்பப்பட்டது. கத்திரிக்கு பிரியமானவர்களை ஆட்டம் சொன்னார், அந்த சோதோமின் குமாராவின் பட்டணம் அது இரவிலே வந்தது. மனுஷகுமாரனுடைய காலத்திலும் அப்படியே இருக்கும் என்று ஆட்டம் சொன்னார். ஆண்டவர் இந்த காலத்தை குறித்து பேசும்போது இன்னொரு ஓமானத்தை அந்த ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக லோத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருடைய வருகையை பற்றி சொன்னார், ஆண்டவரை பற்றி சொன்னார், ஆண்டவர் பயத்தை பற்றி பேசினார், நல்வழியை பற்றி பேசினார், பத்து பரமாணத்தை பற்றி பேசினார். இவர்கள் எல்லாவற்றையும் அவர் ஜனங்களுக்கு சொல்லி 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 பேசிக் கொண்டிருந்த போது கத்திரிகள் பிரியமானவர்களே, அவர்கள் அதையெல்லாம் நம்பல, எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணினார்கள், எல்லாவற்றையும் கேலி கூத்தாக அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவரை எதற்கு, நமக்கு சாப்பிடுவதற்கு இருக்கிறது, உடுக்க உடை இருக்கிறது, படுக்க பாயிருக்கிறது, மட மாளிகள் கூட கோபுரங்கள் இருக்கின்றன, கடவுளை நினைத்து என்ன. ஆகவே இன்றைக்கும் அந்த சோதனகுமார பட்டினத்தை போலவே உலகின் பட்டணங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றன. பட்டணங்களிலேதான் செல்வம் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு பட்டணங்களிலே எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. மின்சார வசதி, தண்ணீர் வசதி, டிவி வசதி, எல்லா வசதிகளும் இருக்கின்றன. இந்த பட்டணங்களிலேதான் ஏராளமான அநியாயங்கள், அக்கிரமங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கும் போது முதல் முதலாவதாக பட்டணங்களை அழிக்கப் போகிறார். அதுவும் இந்த துறைமுக பட்டணங்களை அழிக்கப் போகிறார். பெரும்பெரும் உலகத்தின் துறைமுகங்கள் முதலாவதாக அழிக்கப்பட போகிறது. என்றால் இந்த துறைமுகங்களில் இருக்கிற பாவங்கள் வேற எந்த பட்டணத்திலையும் இருக்காது. அதனை யோசித்து பாருங்க. ஆகவே இந்த சோதனகுமாரா பட்டணம் அழிவுக்கு வைக்கப்பட்டதைப் போலவே இன்றைய உலகத்தின் பட்டணங்கள் அழிவுக்கென்று ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்கிறார். அதனால பின்னால நீங்கள் வாஸ்து பார்த்தீர்களானால் வேத புத்தகம் என்ன சொல்கிறது, பட்டணத்தை விட்டு வெளியே ஓடு போங்க. கத்தருடைய பிள்ளைகள், கத்தரையை சிநேகிக்கிறவர்கள், கத்தரை நேசிக்கிறவர்கள், ஒரு டைம் வரும், ஒரு காலம் வரும், அது வந்து கொண்டிருக்கிறது. பட்டணத்திலே வாசம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை குறித்து அங்கே பேசும்போது இந்த உலகத்தின் கடைசி இரவை இன்னொருக்கு ஒப்பிட்டு பேசினார். 26 வசனம், லூக்கா 17:26 வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களிலும் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டும் கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்துப்பட்டது. நோவாவின் காலத்தில் அந்த சோதனகுமார பட்டணத்தில் என்ன செய்தார்கள்? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், வீடு கட்டினார்கள், நட்டினார்கள், எல்லாம் நடந்தது. சகலமும் இன்றைக்கு நடக்கிற வண்ணமாகவே நடந்து விட்டது. அதனால நோவாவின் காலத்தில் அப்படித்தான், ஜனங்கள் பெண் கொண்டும் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டும் கொடுத்தார்கள், திருமணம் ஏராளமாக நடக்கும் என்று சொன்னது. இந்த கடைசி நாட்களில் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரும் எல்லாரையும் அழித்துப்பட்டது. நான் யோசித்தேன், இதை பற்றி நோவாவின் காலத்திலே ஒரு வாலிபன் இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் சைமன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சைமன் ஒரு வாலிபன், திருமணமானவன், ரெண்டு குழந்தை இருக்கிறது, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், கடவுள் பக்தியுள்ள பையன். ஆகவே அவன் வேதம் வாசித்தான், ஜெபம் பண்ணினான், ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தான். அவன் ஒரு நாள் தன்னுடைய ஆபீஸுக்கு போகும்போது நேரம் ஆகிவிட்டது, அதனால ஷார்ட்கட்ல என்ன போகலாம் என்று சொல்லி குறுக்கு வழியை போகும்போது அங்கே ஒரு காட்சியை அவன் கண்ட. ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர், வெண்டாடி வேந்தர், அங்கே மேட்டிலே நின்று கொண்டு ஜலப்பிரளயத்தினாலே உலகம் அழியப் போகிறது, அதனாலே மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த சைமன் என்ற வாலிபன் பக்கத்திலே போய் பிரசங்கத்தை கேட்டார். அந்த பெரியவர் பேசின அந்த பேச்சு அவருடைய இருதயத்தை நுழைத்தது. அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கன்விக்ஷன் வந்தது. இந்த நோவா என்ற அந்த தாத்தா உலகம் அழிய போகுது என்று பேசுகிறார். உண்மைதான். திருமறை என்ன சொல்கிறது? 2 அதிகாரத்தில் நோவா என்ற நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா தேவாவினுடைய வல்லமையினாலே பிரசங்கம் பண்ணினார் என்று அங்கே போனப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமும் 6:4 நீங்கள் வாசித்தீர்களானால் தேவாவியானவர் மக்களுடைய உள்ளத்தில் போராடினார் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. நோவாவினுடன் தேவனுடைய ஆவின் மூலம் வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார். தேவாவியானவர் அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய உள்ளத்தில் வல்லமையாக அசைபாடினார். அவர்கள் மனம் திருப்பி கூடப்பட்டிருக்க வேண்டும். தங்களுடைய மனதை கடினமாக ஆக்கினார்கள், கல்லாக வைத்துக் கொண்டார்கள். அந்த சைமன் இளகின மனதுடையவன். அவன் ஆபீஸுக்கு போக மறந்து அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவருடைய உதயத்திலே ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் வந்தது, நிச்சயம் வந்தது. நிச்சயமாக இந்த நோவா பேசுவது உண்மைதான். சரி, இதை போய் நம்ம வீட்டுக்கு சொல்லணுமே, நம்ம மனைவிக்கு சொல்லணுமே. அவன் புறப்பட்டு சிறிது தூரம் வந்த உடனே அங்கே ஒரு பெரிய கப்பலை கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் பக்கத்திலே இருந்துதான் நோவா பேசினார். இந்த ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழிக்கும் போது தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் என்னை கப்பலை கட்ட சொன்னார். அதனால இந்த கப்பலை நான் கட்டுகிறேன். நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னோடு கூட இந்த கப்பலுக்குள்ளாக வந்துவிட வேண்டும். அந்த கப்பலை பார்த்தான். நோவா செய்த அந்த பிரசங்கம் நிச்சயம் என்பதை அவருடைய உள்ளத்திலே உணர்ந்தார். வேகமாக தன்னுடைய வீட்டு ஓடினான். அருமையான மனைவியே, இங்க வா வா வா. என்னைய அது ஆபீஸு போகலையா? ஆபீஸ் ஆகுது. அந்த நோவா என்று அந்த தாத்தா பேசுறாரு. கேட்டியா நீ? இல்ல, ஏன் கேட்கல? நீ வா, வந்து கேளு. இன்னும் சமையல் பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கலாம். வா, இன்னும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுரு, நீ வா. கையப்படுத்தி இழுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி கொண்டு வந்தான். இப்ப யாராவது மனைவியை நீங்க புருஷருக்கு கைப்படுத்தி வச்சீங்கன்னா அந்த கத்தியில் வெட்டினா கூட வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட புருஷமார்களும் நமக்கு இருக்கிறாங்க. இந்தியாவிலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு அநியாயமான காரியம் என்னவென்றால், அது அநியாயம்னு நான் சொல்லறேன், நம்ம இந்திய மக்களுக்கு ஒன்றும் விளங்கல. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவங்க வழியில விட்டுறோம். நீங்க இஸ்லாம் நீங்க போனீங்களா, பர்மாவில் போனீங்களா, வெளிநாடுகளில் போனீங்களா, அங்கே தகப்பன் கிறிஸ்தவனாக இருப்பான், தாய் ஒரு நாசிகனாக இருப்பாள், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு என்ன ரிலிஜன் பிடித்ததோ அந்த ரிலிஜன் இருப்பாங்க. அநேகமாக எல்லாரும் ஒரே மார்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த மத சுதந்திரம் அந்த மக்களுக்கு உண்டு. நீங்க சில நாளில் போய் நான் பார்த்தபோது அப்பா புத்தரா இருப்பாரு, அம்மா கிறிஸ்தவனா இருப்பாங்க, இன்னொருத்தர் ரெண்டு பிள்ளைகள் இந்துக்களா இருப்பாங்க. அவர்கள் எந்த மார்க்கத்தை அவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குடும்பம் ஒற்றுமையாகத்தான் நடந்து கொண்டிருக்கு. மார்க்கம் என்பது, மனசாட்சி என்பது அது அவரவர்களுக்கு. மனைவியோடு சேர்ந்துதான் கோவிலுக்கு போக வேண்டும், புருஷனோடு சேர்ந்துதான் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதல்ல. உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள், என்னுடைய ரட்சிப்புக்கு நான். கணவனுக்காக மனைவி ரட்சிக்கப்பட முடியாது, மனைவிக்காக கணவன் ரட்சிக்கப்பட முடியாது. அவரவர்கள் வயிறு இது அவங்கதான் சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை, புருஷன் சொன்னதான் மனைவி கேட்கணும். ஆகவே கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த நோவாவுடைய காலத்தில் அந்த மனைவியை பிடித்து கொண்டு போனான், ரெண்டு பேருமாக சேர்ந்து நோவா பிரசங்கம் பண்ணதை கேட்டார்கள், பிரளயம் வரப்போகிறது, நீங்க பாய்ச்சப்படுங்க, மனந்திரங்க, குணப்படுங்க, இந்த போட்டில் என்னோட வந்து சேர்ந்துருங்க. மனைவிக்கு கன்விக்ஷன் ஆயிடுச்சு மனசுல, சரி என்று பட்டது. ஆமா என்ன செய்ய, இப்ப என்ன செய்ய, சரி கூட்டமெல்லாம் முடிந்த பிற்பாடு ரெண்டு பேருமாக நோவா இடத்துல போனார்கள். ஐயா நீங்க சொல்வதை நாங்கள் நம்புகிறோம், ஐயா நம்புகிறோம், இப்ப நாங்க என்ன செய்ய. அப்ப நோவா சொன்னாரு, எங்களோட வாங்க, இந்த பேழையை கட்டுங்க, நான் என்னுடைய பணம் சொத்து சொகம் எல்லாத்தையும் போட்டு இந்த பேழையை கட்டுறேன், நீங்களும் வந்து கட்டுங்க, எங்களோட சேருங்க, என்னோட சேர்ந்து வாங்க பிரசங்கம் பண்ண போகலாம். சரி ஐயா எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது, சம்பளம் யார் கொடுப்பார்கள்? நோவா சொன்னான், சம்பளம் என்று ஒன்றும் இல்லை ஐயா, என்னுடைய பணத்தை எல்லாம் நான் போட்டு இந்த பேழையை கட்டிட்டு நான் பிரசங்கம் பண்றேன், நீங்கள் என்னோடு சேர்வீங்களானால் நீங்கள் அப்படிதான் செய்யணும், நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊழியத்தை முடிப்போம், இந்த கப்பலை முடிப்போம். வீட்டுக்கு போனார்கள், மனைவி சொன்னா என்னையா பைத்தியாரத்தனம், சம்பளமே இல்லை, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அப்ப நம்ம எதை சாப்பிடுறது, நம்ம பட்டினியா இருக்கிறதா, பிள்ளைகளுக்கு என்ன செய்வது. அதனால எல்லாம் அவர் சொல்றது சரிதான், நல்லாதான் இருக்குது, நடக்கணும் தான் தோணுது, இருந்தாலும் சம்பளம் இல்லாம என்ன செய்ய, எப்படி குடும்பத்தை நடத்த. ஆகவே அந்த மனைவி சொன்னால், நீங்கெல்லாம் அதை பற்றி பண்ணாதீங்க, சம்பளம் இல்லாத வேலை செய்ய சொல்ற ஆள்கிட்ட போகாதீங்க, அந்த பக்கத்திலேயே நிக்காதீங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பக்கத்துக்கே போகாதீங்க, வேறு வழியா போயிட்டு வாங்க, புருஷன் மன்றாடினா இல்லை அருமையான மனைவியே, அவர் சொல்வது உண்மை, அதை கேட்போம், வா சம்பளம் இல்லைன்னு அவங்க சம்பளமா வாங்குறாங்க இல்லையே, ஏதோ அவங்க பிடிக்கிற கூட நாம பிடிச்சிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். மனைவி பைத்தியகாரம் பேசுறீங்க, எல்லாம் கூட குடிக்கிறதுதான் நம்ம திறந்துருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆகுது, அவங்களை வளர்க்க வேண்டாமா, அவர் நோவாவுக்கு தான் எல்லா பிள்ளைகளும் பெரியவர்கள் ஆயிட்டாங்க, இப்ப நமக்கு சின்ன பிள்ளைகள் அது வளர வேண்டாமா. அதனால மனைவி அந்த புருஷனை பேசி 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 பல விதமாக பேசி சமாதானப்படுத்தினாள். அப்ப அந்த வாலிபன் என்ன செய்தான் என்றால், சமாதானமாகல, போய் இந்த பெண் தன்னுடைய மாமன் தன்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிக் கொண்டு வந்தார், அவர்களுக்கு 70 வயது, அந்த காலத்துல 800 வயசு 900 வருஷம் அவங்க இருந்தாங்க. அப்பொழுது அவருடைய தாயார் தகப்பனாருக்கு ஏறக்குறைய 600-700 வயது ஆயிற்று. அப்போ அவர்கள் வந்து, மருமகனே இது ஏன் அழட்டிக்கிற, இந்த நோவா 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பிரளயம் வருது 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 வருதுன்னு 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, எங்க வருது எங்க வந்தது. அப்பொழுது மழை கிடையாது, உங்களுக்கு தெரியும், பூமியிலே நீர்கள் ஊறி பூமியை நினைத்தன, ஆகவே மழையே கிடையாது. இந்த பெற்றோர்கள் சொன்னாங்க 120 வருஷமா அவர் பிரசங்கம் பண்றாரு, இந்த பிரளயம் வருது வருதுன்னு. நாங்களும் முதல்ல கேட்டு சரி இது மனம் திரும்பி குணப்படலாம்னு நினைச்சோம், அப்புறம் பார்த்தா 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு, இப்ப 120 வருஷம் ஆக போது அந்த மழையே வரல, சும்மா அந்த கிழவனார் கொஞ்சம் பிதட்டி கொண்டிருக்கிறார், அங்க மேல் வீடு காலி போல இருக்கிறது, இதையெல்லாம் நீ நம்பாதையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அந்த வாலிபனுக்கு ஒரு பெரிய உறுத்தல், உடனே அந்த பெண் ஓடி போய் விஞ்ஞானிகளை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த விஞ்ஞானிகள் சொன்னாங்க, இதை பாருப்பா, எங்களுக்கு தெரியாத உலகத்தில் என்ன ரகசியம் இருக்குது, இருந்தாலும் மழை வரும் வரும்னு சொல்றானே, என்னைக்காவது மழை வந்தது உண்டா? அதுக்கு முன்னால மழை கிடையாது. அந்த மழை எப்படி வரும்? நீர் வந்து, கடல் நீர் வந்து நீராவியமாகி மேல போகணும், வேகமா போகணும், குளிர்ந்து காற்றடிக்கணும், அப்பதான் அது மழையா வரும். அந்த காலத்துல வெயில் உஷ்ணமே இல்லை. ஏனென்றால் பாதி தண்ணீர் மேகத்துக்கு மேல இருந்தது. அப்படியானால் குழு குழு என்று இருந்தது உலகம் முழுவதும், வெயிலே கிடையாது. அப்படியானால் வெயில் அடிக்காம தண்ணீர் எல்லாம் எப்படி நீராவி ஆகும், எப்படி மேல போகும்? நாங்க விஞ்ஞானிகள் இல்லையா, எங்களுக்கு மழை எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியாதா? இவன் என்ன இந்த கிழவன் உணர்த்தி கொண்டிருக்கிறான், எப்படி மழை வரும், எப்படி மழை வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனால இவன் மழை வருகிறது என்று சொல்வது ஒரு அபத்தம், அது நடக்காத ஒரு காரியம். நாங்களெல்லாம் விஞ்ஞானிகள் இல்லையா, நாங்கள் ஆராய்ச்சி செய்யலையா? சரி, இந்த மழை வந்து ஏராளமாக வரும்னு சொல்றாரு. ஒரு உருண்டியான ஒரு பாத்திரத்தை எடுத்தாரு, அதுல கொஞ்சம் மேல தண்ணி ஊத்துனாங்க, அந்த தண்ணி வழிந்து கீழே போயிடுச்சு. அங்க சொன்னாங்க, பாத்தீங்களா விஞ்ஞானிகள், நம்முடைய உலகம் உருண்டை தானே, அப்ப தண்ணி மேல போயிட்டா கீழே போயிடுது, அப்படியே அது உலகத்தை எப்படி அழிக்கும்? அப்ப மழையெல்லாம் பெய்து பழக்கம் இல்லை அவங்களுக்கு. விஞ்ஞானங்களை கொண்டு வந்து ரூபகம் பண்ணினார்கள், இந்த மழை என்பது கிடையாது, அது வராது, அது அப்படி வந்தாலும் அது கீழே கொட்டிடும், இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல தண்ணி போய் கீழே கொட்டிடுச்சு, அந்த மாதிரி கொட்டிவிடும். அதனால மழை நிற்று உலகத்தை அழிக்காது. விஞ்ஞானிகள் பல விஞ்ஞான ரீசன்களை காட்டி அவங்களுக்கு சொன்னார்கள். இன்னும் அவனுடைய மனதிலே இல்லை, என்னமோ நோவா பேசினதுதான் உண்மை 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 என்று படுகிறது. சரி, அங்க தகப்பனாரும் தாயும் போய் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. அவர் வந்து என்னன்னா, சோசியல் சர்வீஸ் செய்தவர், ஏழை மக்களுக்கு ஒத்தாசி உதவி செய்தவர். அவர் சொன்னார், இதை பாருப்பா, ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதத்தில் இருக்கு.